நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஒரு அரசை எதிர்த்தும் அதன் அதிகாரங்களை எதிர்த்தும் ஒரு அமைப்பாக இல்லாமல் தனி நபராக களத்தில் கலகக்காரராக அச்சமின்றி போராடி சென்னை மக்கள் மத்தியில் டிராஃபிக் ராமசாமியாக அறியப்பட்டு தமிழகம் முழுவதும் ஒன் மேன் ஆர்மி என்று அறியப்பட்ட சமூக செயல்பாட்டாளர் டிராஃபிக் ராமசாமி அவர்கள் இந்த வாரம் நம்மை விட்டு மறைந்தார். சுறுசுறுப்பான நடை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசும் தன்மை, அதில் வெளிப்படும் உறுதியான துணி, சமரசமற்ற குணம், சட்டென்று வெளிப்படும் கோபம், எதற்கும் அஞ்சாத நேர்கொண்ட பார்வை, இவைதாம் 87 வயது KR ராமசாமி என்று பெயர் கொண்ட டிராஃபிக் ராமசாமியின் அடையாளங்கள். பிடிவாதமான சுய கட்டுப்பாடுகளும் நேரம் தவறாமையும் ராமசாமியின் இயல்புகள். அவரின் விடாத போராட்ட குணம் காரணமாக குடும்பத்தின் அரவணைப்பை இழந்தவர் டிராஃபிக் ராமசாமி. திமுக அதிமுக என்ற இரண்டு பெரும் கட்சிகள் ஆட்சியில் இருந்தபோதும் அவர்களுக்கு எதிராகவும் பல பொது பிரச்சனைகளுக்காகவும் பல்வேறு பெரும் முதலாளிகளுக்கு எதிராகவும் 500 மேற்பட்ட பொது நல வழக்குகளை நடத்தியவர் டிராஃபிக் ராமசாமி. திமுகவின் 2G ஊழல் குற்றச்சாட்டு காலத்தில் அதனை வெளிப்படுத்தும் வண்ணம் 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியை எதிர்த்து திருவாரூரில் போட்டியிட்டு தோற்றார். அந்த தேர்தல் வேளையில் நம்மிடம் பேசிய டிராஃபிக் ராமசாமி அவர்கள் இப்படி கூறினார். தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் சரமாரியாக அறிவித்திருக்கும் இலவச திட்டங்களை தடை செய்ய வேண்டும் என்று கோரி நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளீர்கள். ஏன் அப்படி ஒரு வழக்கு தொடர்ந்துள்ளீர்கள்?
யார் வீட்டு போனோம், அவங்க வீட்டு போனோமா, ஊர் மணி ரெண்டு கட்சியும் இலவசம் கொடுக்கலன்றாங்க. இவங்களுடைய சொந்த படத்திலேயோ இல்லை இவங்க சம்பாதிச்சு கொள்ளத்தை பற்றியோ இல்லை, மக்கள் வழிபாடு நாங்கள் அரசாங்கத்தை ஆண்டா கொடுப்போன்றாங்க. மக்களுக்கு வந்து மறைமுகமாக முன்னாலேயே கஞ்சம் கொடுக்குறாங்க அவங்க ஓட்டு போடுன்னு. இந்த மாதிரி ஓட்டு போடுற நேரத்தில் தான் இன்னும் உட்காந்து பாடு கொடுக்க வேண்டிய நிலைமை வரும்போது விலைவாசி தான் ஏற்படுது. தவறான ஒரு அணுகுமுறை இலவசம்ன்றது, எது இலவசமாக கொடுக்கணுமோ கல்வியை கொடுக்கல, எல்லா மந்திரிகளும் பங்கு போட்டு வியாபாரம் ஆகிட்டாங்க சார். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறேன்?
இருபெரும் கட்சிகள் மோதிக்கொள்ளும் இந்த தேர்தல் களத்தில் நீங்களும் களம் கண்டுள்ளீர்கள். ஏன் தேர்தலில் போட்டியிடுகின்றீர்கள் டிராஃபிக் ராமசாமி, சொல்லுங்களேன்.
நல்லவங்கள்லாம் நல்ல முறையில் ஆட்சி ஆடுறதுக்கு உறுதியாக இருக்கணும், அதிகாரிகளுக்கு சட்ட விதிகளை மீறவங்களுக்கு தரையாக இருக்கணும், அவங்க தான் நண்பர்களாக வரணும். அதுக்காக நான் நிற்கிறேன்.
சென்னையில் டி நகர் தொகுதியில் போட்டி போடுறீங்க, வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு?
வெற்றி பெறலாம் இல்லையோ, மக்கள் மனமாற்றம் உருவாக்கிட்டு அரசியல் மாற்றம் வருது நிச்சயமா, யாரும் தன்னிச்சு ஆள முடியாது.
திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஏன் மக்கள் ஓட்டு போடக்கூடாது, வாக்களிக்க கூடாதுன்னு சொல்றீங்க?
அடங்கிறது தான், ரெண்டு பேரும் மக்கள் ஏமாற்றி ஓட்டு வாங்குறாங்க, எங்க கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க இலவசம்னு சொல்லி. யார் கேட்டாங்க உங்களுக்கு? உங்களை மிக்சி கிரைண்டி ஜாதி எல்லாம் யூஸ் பண்ண தெரியாது, கொடுத்து என்ன தெரியணும்? நீங்க அறிக்கை வருவாங்க ஏழை இருக்கும் வரை இலவசம் தொடரும்னு. ஏழை எதுக்கு ஏழை அவன் இருக்க மாட்டான், அவன் பலகாக தான் இருப்பான். நீ தான் அந்த ஏழையை மதிச்சு எழுதி இருக்கேன், சுற்றிட்டு இருக்க ஏமாத்திட்டு இருக்க. 47
ஜெயலலிதாவின் பிரமாண்ட பேனர்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்த ராமசாமி தெருவில் இறங்கி பேனரை கிழித்து போட்டார். நினைத்து பாருங்கள், ஜெயலலிதா பேனரை அன்றைய தினம் தனி ஆளாக அவர் கிழித்தது சாதாரண செயலா? எவ்வளவு துணிச்சல் வேண்டும்! மட்டுமல்ல, திமுக அரசுக்கு தலைவலியை தரும் புதிய தலைமை செயலக கட்டடம் தொடர்பான ஊழல் என்று பல வழக்குகளை தொடுத்தவர் அவர். அரசுக்கும் முதலாளிகளுக்கும் எதிராக நீதிமன்றம் சென்றால் என்ன நடக்கும்? கொலைவரி தாக்குதல் தான் வரும். டிராஃபிக் ராமசாமி அவர்கள் 5 தாக்கப்பட்டுள்ளார். இதில் ஒரு தாக்குதலில் அவரது ஒரு கண் பார்வை கடும் பாதிப்புக்கு உள்ளானது. பலமுறை கைதாகியுள்ளார். காவல் நிலையத்தில் தலைகளாக தொங்கவிடப்பட்டு அடிக்கப்பட்டுள்ளார். இதுபோன்ற தாக்குதல்கள் அவரை மேலும் உரப்படுத்தி உறுதிப்படுத்தியதை தவிர பின்வாங்க வைக்கவில்லை. முதுமை கூட அவரது துணிச்சலுக்கு தடையாக இருந்திருக்கவில்லை. ஆனால் தமிழ் மொழி, திராவிட கொள்கைக்கு அவர் எதிராகவே இருந்துள்ளார். திமுக ஆட்சி காலத்தில் தமிழ் பாட மொழி சட்டம் கொண்டு வந்தபோது அதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றார் அவர். பெரியார் திரைப்பட தயாரிப்புக்கு திமுக அரசு நிதி உதவி செய்தபோது அதை எதிர்த்தும் நீதிமன்றம் சென்றார். தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக அரசு அறிவித்ததை எதிர்த்தும் நீதிமன்றம் சென்றார். டிராஃபிக் ராமசாமி அவர்கள் பல வழக்குகளை விளம்பரத்திற்காக போட்டார் என்ற விமர்சனம் அவர் மீது உண்டு. இவரின் வழக்குகள் சில அற்பமானது என்று நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டன. பல வழக்குகளில் இவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. என்றாலும் அஞ்சாமல் சாகும் வரை வழக்குகளை தாக்கல் செய்தே வந்தார் டிராஃபிக் ராமசாமி. டிராஃபிக் ராமசாமி தான் உண்மையான ஹீரோ என்று கூறி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் டிராஃபிக் ராமசாமியின் வாழ்க்கை குறித்து ஒரு திரைப்படமே எடுத்தார். டிராஃபிக் ராமசாமி அவர்கள் தேர்ந்த அரசியல் ஞானம் உள்ளவரோ தத்துவார்த்தம் தெரிந்தவரோ இல்லை. ஆனால் அநீதியை கண்டு பொங்கும் இயல்பும் செயல் ஊக்கமும் உள்ளவராகவே இறுதி வரை வாழ்ந்து மறைந்தார். மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு வரை நீதிமன்றம், வழக்கு, அரசியல் போராட்டம் என்று தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தார் டிராஃபிக் ராமசாமி. நாம் வாழும் இன்றைய காலகட்டத்தின் தவிர்க்க முடியாத ஒரு போராளி டிராஃபிக் ராமசாமி. டிராஃபிக் ராமசாமி அவர்கள் நமக்கு வழங்கிய நேர்முகத்திலிருந்து ஒரு பகுதி. நீங்கள் தமிழ்நாட்டில் பல பொதுநல வழக்குகளை நீதிமன்றங்களில் தாக்கல் செய்தவர் என்ற வகையில் உங்களை பற்றி பலருக்கு தெரியும். ஆனால் உங்கள் பெயர் டிராஃபிக் ராமசாமி, அந்த பெயர் எப்படி வந்தது சொல்லுங்களேன்.
தமிழகம் போக்குவரத்தை கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். ஒரு தனி அதிகாரிகள் வச்சிருக்கு, 5 காடு வச்சிருக்கு. நான் சொல்லி நிற்கிறா மக்களுக்கும் பண்டிகை எடுப்பாங்க. ஆனால் போலீஸ் ஐடிஐ சொன்னால் கூட மாட்டாங்க. அது பேர் மீடியா கொஞ்சம் தான்.
சென்னையின் முக்கியமான சாலைகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த துவங்கிய நீங்கள் அதன் பிறகு பொதுநல வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடர ஆரம்பித்தீர்கள். இதற்கு வீட்டில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படவில்லையா? அதாவது நீங்கள் தொடர்ந்த வழக்குகளெல்லாம் அரசை எதிர்த்து அல்லது பெரிய நிறுவனங்களை எதிர்த்து என்று பெரும் புள்ளிகளை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தீர்கள் இல்லையா? அப்படி என்றால் வீட்டில் பிரச்சனை வந்திருக்குமே. உதவி செய்கிறாங்களா? பரவாயில்லையே. சரி, உங்கள் குடும்ப பின்னணி பற்றி சொல்லுங்களேன்.
ஒரே பொண்ணு, என் ஒய்ஃபு பொண்ணு கிட்ட தான் இருக்காங்க. இப்போ நான் தனியாக இருக்கேன். இப்படி வருஷமாக என் கூட பொறுத்த 10 பேர் அனுந்தண்டி எல்லாம் நல்லா இருக்காங்க. நான் தான் இந்த மாதிரி இருக்கேன்.
இப்படி பொதுநல வழக்கெல்லாம் போட்டு பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்காதீங்கன்னு அவங்க விளக்குறது இல்லையா?
சொன்னாலும் கேட்க மாட்டேன். கட்டுப்படுத்த முடியல, தடை பண்ண முடியாது.
நீங்கள் இப்படி பொதுநல வழக்கெல்லாம் போடுறதுனால உங்கள் மேலேயே தாக்குதல் நடந்தது இல்லையா?
நிறைய கொலையை கொலமைக்கே பெருசாக பண்ணியிருக்காங்க. கேட்டு போட்டிருக்கேன். நான் டெல்லியில் உண்ணாவது இருக்கிறேன்னு கைலுக்கு போகும்போது சென்னை சிட்டி கமிஷன் சேர்க்கன்ற ஒரே நான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நான் அதுமாதிரி உண்ணாவதுக்கப்புறம் இங்கே முன்னெச்சரிக்கையை அரெஸ்ட் பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணி கொலமைச்சு பண்ணாங்க 2008. அதுக்காக நான் கேட்டு போட்டு கேட்டு தந்துருக்கேன். 1 5 1 3 அந்த வேலை கேட்டு போட்டிருக்கேன் கமிஷன் மேலே. அடுத்த வாரம் 6 வருது. இது
சென்னையில் வச்சு எதுவும் நடக்கலையா? உங்கள் மேலே எதுவும் தாக்குதல் நடந்ததா?
நிறையா தாக்குது. கத்தியாலே கொடுத்தா ஒரு கண்ணு தெரியாது. நீங்கள் இப்போ மீன்பாடு வந்து பேன் பண்ணால் கத்தியால் கொடுத்துருக்காங்க போலீஸ் வச்சு. அதுக்கப்புறம் தான் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பே கொடுத்துருக்காங்க.
அப்போ இப்போ போலீஸ் பாதுகாப்பில் தான் சுற்றிட்டு வரீங்களா?
இப்போ வெளியே எதுனா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சிட்டியில் போனால் மட்டும் கொடுப்பாங்க எனக்கு. ஒரு ஆள் பர்மனண்ட்டாக துப்பாக்கியோட.
நீங்கள் இப்படி பொதுநல வழக்கு போடுறதுக்கு பொதுமக்கள் மத்தியில் எப்படி ஆதரவு இருக்குது?
இப்போ நல்லா பார்க்குறாங்க, நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை செய்ய தேவைக்காங்க. யார் தேவைன்னு கேட்கறது இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஜீப்பே கொடுத்துருக்காங்க பப்ளிக். அவங்களா வாங்கி பணம் வாங்கி.
பரவாயில்லையே, பொதுமக்கள் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஜீப் வாங்கி தந்திருக்காங்களா? நல்ல காரியம்தான். சரி, நீங்கள் எந்த கட்சியில் சார்ந்திருக்கிறீங்க இப்போ?
தேசிய ஜனநாயக கட்சியில் ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டாவது கட்சியுடைய ஆலோசகர் நான்.
தேசிய ஜனநாயக கட்சியா?
ஆமாம், கட்சிக்கு 2 தலைவர். தமிழ்நாடு தான் இயங்கிட்டு இருக்குது. இப்போ அவரு ஜீரகத்தார் ஜெயலலிதா வந்து நிற்கிறார். நான் வந்து திருவாரூரில், அவர் அங்கே நிற்கிறார்.
அப்போது உங்கள் கட்சி வந்து தமிழக முதலமைச்சர் கருணாநிதியை எதிர்த்து தேர்தல் நிற்குது, எதிர்கட்சி தலைவி ஜெயலலிதாவை எதிர்த்தும் தேர்தல் நிற்குது. அப்போ நீங்கள் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறீங்களா?
2 கட்சியும் அரசியல் மாற்றம் வருவாங்க.
சரி, சென்னை தியாகராஜர் நகர் தொகுதியில் போட்டி போடுறதுக்கு என்ன தனிப்பட்ட காரணம் சொல்லுங்களேன்.
கீழகருக்கு நிறைய பண்ணியிருக்கேன். கீழகருக்கு பில்டிங்கெல்லாம் இது பண்ணியிருக்கேன். கீழகரில் டாக்டர் இருக்காங்க. அதனால் இன்னும் நல்லா பண்ண முடியுங்கிறத நிற்கிறாங்க.
தமிழ்நாட்டில் பொதுமக்கள் திமுக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கோ வாக்களிக்காமல் உங்கள் தேசிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க?
எங்கள் கட்சி கூட ஓட்டு போட வேண்டாம்னு சொல்கிறேன். 49 எந்த கட்சிக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு இருக்கு ஃபார்ம் இருக்கு, அதை வாங்கி ஃபில்அப் பண்ணி போதுமானா இவங்களால் ஜெயிக்க முடியாது. அதனால ஏதாவது பண்ணாலும் ஆட்சி அரசியல் மாற்றம் வரும்.
இப்போ உங்களுக்கு 78 வயசு அப்படின்னு சொல்றீங்க, நீங்க உங்க தொழில் பின்னணியை சொல்லுங்களேன், என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க முன்னாடி?
டிஎன்சி மில்லில் பஜன்காமன் கண்ணாடி கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக ஜாயின் பண்ணி ஆஃபீஸராக 22 வயது சமூக பணி தான் பண்ணிட்டு.
சார், இந்த சமூக பணி செய்யறதுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
எங்கள் அப்பா வடசந்தி காங்கிரஸில் ஜெயலலிதா இருந்தார் அந்த காலத்தில். 52 வயசு ராஜாஜி கூட இருந்தபோது நான் ஒரு பிஏவாக இருந்திருக்கேன். 2 வருஷம்
நீங்க ராஜாஜிக்கு பிஏவாக இருந்தீங்களா?
ராஜாஜி கூட பிஏவாக இருந்திருக்கேன், ஜூனியர் பிஏவாக. 52 54 வருஷம் கூட இருந்தேன். அந்த அனுபவம் உண்டு. ராஜாஜியுடைய அட்வைஸு 1000 பேர்கிட்ட யோசனை கேட்டுக்கோ, ஆனால் தீர்ப்புன்றது உங்கள் மனசாட்சி தான் செய்யு, தவறாக இருந்தால் கூட பரவாயில்ல ஜெயிச்சேன்னு நான் ஜெயிச்சேன். நிறையா கேஸ் ஜெயிச்சிருக்கேன் அதனால தான்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.